கட்டுரையின் பெயர் தம்பிக்கு மு வரதராஜனார் கடிதங்கள். கடிதம் 3, வாசிப்பவர் மணிமொழி வரதராஜன். அன்புள்ள எழில், என் கேள்விகள் கிறுக்கு பிடித்த கேள்விகள் அல்ல, வேண்டுமென்றே கேட்கும் குறுக்கு கேள்விகள் அல்ல. என் நெஞ்சில் தெளிவு ஏற்படுத்திக் கொள்வதற்காக நன்கு அறிய வேண்டும் என்ற உண்மை ஆர்வத்தால் கேட்கிறேன். என்று நீ எழுதியதை நான் மிகவும் பாராட்டுகிறேன். உன் கேள்விகளையும் ஐயங்களையும் படித்து நான் இதற்கு முன்பும் வெறுப்பு அடைந்ததில்லை, இப்போதும் வெறுப்பு கொள்ளவில்லை. என் தம்பி என் உள்ளம் எனக்கு தெரியாதா? அன்னைக்கு நீ எழுதிய கடிதங்களில் உன்னுடைய நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, பரந்த நோக்கம் மூன்றையும் ஒருங்கே கண்டு நான் பூரிப்பு அடைந்தேன் அல்லவா? இந்த கடிதத்தில் நீ கேட்டுள்ள கேள்வியை உனக்கு தெளிவு வேண்டும் என்ற காரணத்தால் எழுதியிருக்க மாட்டாய். உன்னை அணுகி கேட்பவர்களுக்கு விடை சொல்ல வேண்டும் என்று எண்ணியே என்னை கேட்கிறாய், அதுதானே? எனக்கும் தெரியும், என்னை அதுபோல் பலர் கேட்கிறார்கள். என்ன செய்வது? பத்திரிகைகளும் கட்சிகளும் செய்யும் விளம்பரங்களும் பிரச்சாரங்களும் மலிந்துள்ள உலகம் இது. பெரும்பாலோருக்கு சொந்தமாக கண் இல்லை. பத்திரிகைகளும் கட்சிகளும் காட்டுவதையே மெய் என்று காண்கிறார்கள். பெரும்பாலோருக்கு சொந்தமாக காது இல்லை. பத்திரிகைகளும் கட்சிகளும் சொல்வதையே உண்மை என்று கேட்டு நம்புகிறார்கள். பலருக்கு சொந்த மூளையும் இல்லாமற் போய்விட்டது. பத்திரிகைகளும் கட்சிகளும் என்ன செய்கிறபடியே கண்மூடிக்கொண்டு எண்ணுகிறார்கள். எந்திர நூற்றாண்டு இது. மக்களும் எந்திரங்களாக மாறிவிட்டார்களோ? பழைய மூட நம்பிக்கைகள் புராணங்களையும் சடங்குகளையும் அடிப்படையாக கொண்டவை. இன்று உள்ள புதிய மூட நம்பிக்கைகள் பத்திரிகைகளையும் கட்சிகளையும் அடிப்படையாக கொண்டவை. மொழிவாரி மாகாணம் பற்றி பேசுவது குறுகிய நோக்கத்தையே காட்டும். அது நாட்டின் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்கும் முட்டுக்கட்டையாகும் என்று சொல்பவர்களை எப்படி திருத்துவது என்று நீ எழுதியிருக்கிறாய். அப்படி சொல்பவர்கள் எத்தனை பேர்? படித்தவர்கள் பலர் அப்படி பேசுவது போல் தெரியும், உண்மை அது அல்ல. படித்தவர்களிலும் எந்திரங்களாக இருப்பவர்களே மிகுதி. அரசியல் தலைவர்கள் ஒரு சிலர் ஏதோ காரணம் பற்றி தன்னல நோக்கத்தோடு சொல்லும் கருத்தையே இந்த படித்த எந்திரங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கும். அதை பற்றி நீ கவலைப்படாதே. வானொலியில் வீடுதோறும் ஒரு கருத்து பேசப்படலாம், ஆனால் ஒவ்வொரு வீட்டாரும் அதையே பேசுகிறார்கள் என்று சொல்ல முடியுமா? சென்னையில் இருந்தோ திருச்சியில் இருந்தோ வானொலி நிலையத்தில் ஒருவர்தான் பேசுகிறார். வீடுதோறும் உள்ள வானொலி பெட்டிகள் அந்த பேச்சை அப்படியே ஒலிக்கின்றன. அதுபோலவே அரசியல் தலைவரோ கட்சி பத்திரிகையோ மொழிவாரி மாகாணம் நாட்டுக்கு தீமை செய்யும் என்று ஒருமுறை அறிவிக்கலாம். பத்திரிகை படிக்கும் மூளைகள் திரும்ப திரும்ப அதையே பேசிக் கொண்டிருக்கும். அவ்வளவே நடப்பது. மெய் பொய்யாகிவிடும், பொய் மெய்யாகிவிடும். எல்லாம் பிரசார வலிமையால் நடக்கும். ஹிட்லர் இந்த தந்திரத்தை தெரிந்து கொண்டே பொய்யை மெய்ப்போல் முழங்கச் செய்தான். எல்லா வகையாலும் விளம்பரப்படுத்த செய்தான். ஆனாலும் உண்மை நெடுநாள் மறைந்திருக்காது. போலித்தன்மை ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும். அதுவரையில்தான் நம்மை போன்றவர்களுக்கு தொல்லை. பொறுத்திருந்து கடமையே செய்வோம். ஹிட்லர்கள் எப்படியும் மாண்டு மறைவார்கள். தம்பி, நினைத்தால் வயிறு எரிகிறது. எது நடக்க வேண்டுமோ அதை பற்றி யாரும் எல்லளவும் கவலைப்படவில்லை. எது நடக்காதோ அதை நடத்தியே தீர வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். அதுதான் சரி என்று பலரும் நம்பச் செய்கிறார்கள். சாதி ஒரு பொய். சாதி வேறுபாடு பொய்யின் அடிப்படையில் நிற்பது. அதனால்தான் அறிவு வளர வளர, நாகரீகம் வளர வளர, சாதி இருக்குமிடம் தெரியாமல் மறைகிறது. அப்படிப்பட்ட பொய்யான வேறுபாட்டை சட்டத்தால் அரை நாளில் மாய்த்துவிடலாம். போலி சமய வேறுபாடும் அப்படிப்பட்டதே. நான் சொல்வது சடங்கு சமயத்தை பற்றியே அல்லாமல் கொள்கை சமயத்தை பற்றி அல்ல. கொள்கை சமயத்தை பற்றி 100 to 99 பேருக்கு தெரியாது. பொதுமக்களுக்கும் தெரிந்ததெல்லாம் சடங்கு சமயமே. அதற்கும் உண்மை சமயத்திற்கும் மிக தொலைவு. சமய உண்மையை உணர்ந்தவர்களுக்கு சடங்குகளில் பற்றும் இல்லை. சமய வேறுபாடும் அவர்களுக்கு தெரியாது. கடவுள் என்னை கட்டளையிட்டார், ஆகையால் இந்துக்களை கொள்கிறேன் என்று ஓடும் ரயிலில் நின்று கத்தியை உருகிறவனுக்கும் உண்மையான மதத்திற்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? இன்று கனவில் வந்து மாரியாயி ஆட்டுக்கடா பலி கேட்டால் ஆகையால் இந்த ஆட்டை வெட்டப்போகிறேன் என்று அந்த ஆட்டுக்கு மாலை சூட்டுகிறவனுக்கும் மதத்திற்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? இவ்வளவு பொய்யும் போலியுமாக இருக்கும் வேறுபாடுகளை ஒழிக்க முயற்சி உண்டா? உயர்ந்த சாதியான், தாழ்ந்த சாதியான், சேரி மக்கள், ஊர் மக்கள், இந்த மதத்தான், அந்த மதத்தான் என்று இந்த வேறுபாடுகளை பேச இடம் தரலாமா? இவற்றை பள்ளிக்கூடம் முதல் தொழிற்சாலை வரையில் பதிவு செய்ய இடம் தரலாமா? மக்கள் தொகை கணக்கில், அதாவது சென்செக்ஸ் கணக்கில், இவற்றை அதிகாரிகள் கேட்கவும் மக்கள் கூறவும் குறிக்கவும் இடம் தரலாமா? இந்த மக்களுக்குள் இரத்தம், தசை, நார், நரம்பு முதலிய எந்த வகையாலும் உடம்பில் வேறுபாடு இல்லை. உடல் நூல் ஒரு வேறுபாடும் இல்லை என்று உறுதிப்படுத்துகிறது. இருந்தும் போலி வேறுபாடுகள் நாட்டில் வளர்ந்து வருவது பெரிய கேடு அல்லவா? இந்த வேறுபாடுகள் குறுகிய நோக்கம் அல்லவா? நாட்டு ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்கும் முட்டுக்கட்டை அல்லவா? இந்த வேறுபாடுகளை ஒழிக்க ஆற்றல் இல்லை, முயற்சி இல்லை. ஆற்றலும் பெறாமல், முயற்சியும் செய்யாமல் காலம் கடத்திய பாவம்தான் சாதி மத கழகங்களை, குழப்பங்களையும் வளர்த்துவிட்டது. பல்லாயிரக்கணக்கான உயிர் கொலைக்கும் காரணமாயிருந்தது. அமைதிக்கு ஊறு விளைத்து வந்தது. இந்த பொய்யான வேறுபாடுகளை ஒழிக்கும் முயற்சி இல்லை. ஆனால் மொழி வேறுபாடு மெய்யான வேறுபாடு, அதே இல்லை என்று மறைக்க முயல்கிறார்கள். முழு பூசணிக்காயை சூற்றில் மறைக்கும் செயல் அல்லவா இது? இதைத்தான் செய்ய வேண்டுமாம், இல்லையானால் குறுகிய நோக்கமாம், முட்டுக்கட்டையாம். மொழி மனிதனுடைய உடலில் ஊராததாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய மூளையை உருவாக்கியது அதுவே. அவன் என்னும் எண்ணம், பேசும் பேச்சு, எழுதும் எழுத்து மூன்றிலும் மொழி உள்ளது, அதன் செல்வாக்கு உள்ளது. மொழி வேறுபாடு குழந்தையின் தொட்டிலேயே தொடங்குவது, மரணப்படுக்கை வரையில் தொடர்ந்து வருவது. இடையில் மனிதன் கற்ற எத்தனையோ பழக்க வழக்கங்கள் மாறிவிடுகின்றன, ஆனால் மொழியின் செல்வாக்கை மாறுவதில்லை. பரம்பரையாக ஆசிரிய தொழிலில் இருந்தவன் துப்பாக்கி ஏந்தும் தொழிலுக்கு செல்கிறான், செருப்பு தொழில் செய்தவன் நாட்டை ஆள்கிறான், பரம்பரையாக தராசு பிடித்தவன் விமானம் ஓட்டுகிறான், பரம்பரையாக ஏர் ஓட்டியவன் நூல் எழுதுகிறான். ஆனால் மொழி மாறுவதில்லை. பரம்பரையாக குடித்து மயங்கி புலால் மனம் கமழ்ந்த குடும்பத்து பெர்னாச்சா குடியை அறவே வெறுத்து மரக்கறி உணவு உண்டு வாழ்ந்தார். வழி வழியாக வைதீகமாக இருந்த குடும்பத்து பண்டித நேரு 20ஆம் நூற்றாண்டின் புது புது பழக்க வழக்கங்களில் மூழ்கிவிடுகிறார். செல்லும் நாடுகளுக்கு ஏற்றபடியெல்லாம் நடையுடை மாற்றிக்கொள்கிறார். இமயமலைச் சாரலில் வாழும் பழங்குடி மக்களுடன் பழகும்போது அவர்களைப் போலவே உடுத்திக் கொள்கிறார். சென்னை மக்களுடன் பழகும்போது கீழ்பாய்ச்சி கட்டிக்கொள்கிறார். இங்கிலாந்தில் கால் வைக்கும் முன்பே ஆங்கில உடையில் விளங்குகிறார். மற்ற பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கொள்கிறார். ஆனால் மொழியின் தொடர்பு அவரை விட்டதா? லண்டன் பாராளுமன்றத்தில் பேசும்போது முதலில் 10 நிமிஷம் தம் தாய்மொழியில்தான் பேசுகிறார். தாகூரையும் காந்தியடிகளையும் விட உலக ஒற்றுமையை நாடியவர்கள் உண்டோ? ஆனால் அவர்களை விட தாய்மொழி பற்று கொண்டவர்களும் இல்லை அல்லவா? இந்த அறிஞர்களை விட்டு நீங்காத மொழி பற்று தமிழரை மட்டும் விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்வது தகுமா? சொன்னால் சொல்கிறவர்களின் மூளையில் நஞ்சு சுரந்து கிடக்கின்றது என்றே உணர வேண்டும். அசாம் மாகாண தலைவர் ராய் சௌத்ரி தம் மாகாணத்தில் மாகாண மொழியை அரசாங்க மொழியாக செய்து முடித்தபோது ஒரு நாள் குறிப்பிட்டு அதை குறித்து மாகாணம் முழுவதும் திருவிழா கொண்டாடும்படியாக செய்தார். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி செய்யக்கூடிய வாய்ப்பு ஒரு தலைவருக்கு ஏற்படுவதாக வைத்துக்கொள். அவர் தயங்காமல் இவ்வளவு மகிழ்ச்சியோடு விழா கொண்டாட ஏற்பாடு செய்வாரா? பரந்த நோக்கம் வேண்டியதுதான். ஆனால் அதற்காக தாய் வயிற்றுக்கும் தாய்மொழிக்கும் தாய் நாட்டுக்கும் செய்ய வேண்டிய கடமையை மறப்பது குற்றம் அல்லவா? நான் உண்மையாக சொல்கிறேன், உலக ஒற்றுமைக்கு மொழிப்பற்று ஒரு தடையாக இருக்குமானால் தமிழர் தமிழை மறக்கவும் தயங்க மாட்டார்கள். ஆனால் அதற்கு தாய்மொழி தடையாக இருக்கிறதா, அல்லது இந்தியாவின் முற்போக்கிற்காகவாது தடையாக உள்ளதா? மொழிப்பற்றும் அதனால் ஏற்படும் மொழிவாரி மாகாண அமைப்பும் தடையாகவும் இடையூறாகவும் இருக்கும் என்று அஞ்சுவதற்கு முன்பே சிறிதளவு எண்ணி பார்க்க வேண்டாமா? இன்று உண்மையில் இடையூறாக உள்ள சாதி முதலிய வேறுபாடுகளை போக்க முடியாத நாம் தீங்கு இல்லாத ஒன்றை குறித்து எண்ணி ஏங்குவதால் பயன் என்ன? இன்றுள்ள முதல் கடமை வேறு. அதை செய்தால் போதும். அதை செய்து முடித்த பிறகு மொழி வேறுபாடு அற்ற இந்தியா அல்லது மொழி வேறுபாடு அற்ற உலகம் தேவையானால் அமைத்துக் கொள்வோம். அப்போது வேண்டுமானால் மொழிப்பற்றையும் மாகாண பற்றையும் விட்டுவிடுவோம். இன்றைய நிலை என்ன? இந்தியாவின் பூகோள படத்தையும் ஐரோப்பா முதலியவற்றின் பூகோள படத்தையும் ஒத்திட்டு பார்த்தால் தெரியும். ஜெர்மன் மொழி ஜெர்மன் நாடு, பிரெஞ்சு மொழி பிரெஞ்சு நாடு, இங்கிலீஷ் இங்கிலாந்து, ஸ்காட்ச் மொழி ஸ்காட்லாந்து, சீன மொழி சீனா, ஜப்பான் மொழி ஜப்பான், பர்மிய மொழி பர்மா என்று எவ்வாறோ ஏறக்குறைய எல்லா நாடுகளின் பிரிவினையும் காணலாம். இந்த பிரிவினையில் போலியும் பொய்யும் இல்லை, சாதியும் சடங்கும் இல்லை. உண்மையான மொழி வேறுபாட்டையும் இதனால் வளர்த்த எல்லை சுவர்களையும் காண்கிறோம். வெட்கப்படத்தக்க மாசு ஒன்றுமே இந்த பிரிவினைகளில் இல்லை. ஆனால் இந்தியாவில் போலிக்கும் பொய்க்கும் இடம் உண்டு, உண்மைக்கு இடமில்லை. சாதியும் சமயமும் இங்கே தெருவுகளை பிரிக்கலாம், சேரியும் ஊரும் என்று ஊர்களை பிரிக்கலாம், கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் என்று மாகாணங்களையும் பிரிக்கலாம், பாரதம் பாகிஸ்தான் என்று நாட்டையும் பிரிக்கலாம். போலி வேறுபாடுகளுக்கு இவ்வளவு செல்வாக்கு. ஆனால் மொழி என்னும் தாய் கண் திறந்து பார்க்க கூடாதாம். புலியும் கரடியும் திரியலாம், நாயும் நரியும் ஊலையிடலாம், பசு மட்டும் வாலாட்டக்கூடாதாம். எது கடமை தம்பி? ஏன் செய்யவில்லை தம்பி? அன்புள்ள வளவன். மூன்றாம் கடிதம் முற்று பெற்றது.